சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 29 அத்தியாயம். இவர் என் மணாளர். புத்தர் சிலை உள்ள அந்த விசித்திர சமண விஹாரத்தை இருமிடர் தலையாரும் இளம்சழியனும் சமண துறவியும் அடைந்த சில வினாடிகளில் எஞ்சிய ராப்பொழுதின் கடைசி கட்டம் முடிவடைந்து விட்டபடியால் வஞ்சிமா நகரின் பொழுது மெல்ல மெல்ல புலர்ந்துவிட்டாலும் விஹாரத்தின் பெரும் சுவர்களின் காரணமாக, உட்கூடத்திலும் அடர்ந்த மரங்களின் காரணமாக வெளி தோப்பிலும் ஓரளவு இருட்டு இருந்து கொண்டே இருந்ததன் விளைவாக தோப்பில் நின்றிருந்த மூவரும் மறைந்திருக்க முடிந்ததன்றி உட்கூடத்தில் புத்தர் சிலைக்கு அருகில் தொங்கிக் கொண்டிருந்த தூங்கா விளக்கின் வெளிச்சத்தில் ராணியின் நடவடிக்கைகளை கவனிக்கவும் முடிந்தது. இருங்குவேல் சிறிய அந்த ஆபத்தான சமயத்திலும் ராணி அவனை சிறிதும் லட்சியம் செய்யாமல் நடந்து கொண்டதையும் அவனுக்கே நிபந்தனை சொல்லி மிரட்டியதையும் கண்ட இரும்பிடர் தொலையாரும் சமணத்துறவியும் வியப்பின் எல்லையை அடைந்தார்கள். என்றாலும் இளம்சொழியின் கருத்து மட்டும் அந்த வினாடியில் இணையற்ற அவள் லாவண்யத்தை பருகி வெளிச்சத்தில் நீலக்கற்களைப் போல மின்னிய அவள் அழகிய கண்கள் மீதும் கொண்டையிலிருந்து விலகி தொங்கிய பொன்னிற மயிர்கள் மீதும் தந்தம் போன்ற மேனியின் மீதும் தாவி தாவி சென்று கொண்டிருந்தது. கோபக் கனல் வீசிய கண்களால் இருங்குவேளை ஏறெடுத்து நோக்கிய யவனராணி புத்தர் சிலைக்கு அருகில் உலகத்தையே ஆள வந்த பெரும் சக்கரவர்த்தினியைப் போல நின்றிருந்த போதும் அவள் கடுமையிலும் கண்ணம் சிவப்பு தட்டி அவள் அழகை பன்மடங்காக்கிவிட்டதை படைத்தலைவன் கண்டான். அவள் தன் இரு கரங்களையும் பின்புறமாக கொண்டு போய் புத்தர் சிலையின் மடியில் வைத்ததால் அவளுடைய உடற்கட்டின் அழகை கண்ட இளம்சழியின் மனம் ராணியின் அழகையும் பூவழகையின் அழகையும் இணைத்து பார்க்க தொடங்கி எது மேற்பட்ட அழகு என்பதை நிர்ணயிக்க முடியாததால் அழகு புஷ்பம் முல்லையா தாமரையா என்ற கேள்வியில் லயித்து வெண்மையான முல்லையை போன்ற அந்த மேல்நாட்டு வெள்ளை பெண்ணின் நிறத்தில் ஒருவித கவர்ச்சியையும் சூரிய ரஷ்மியில் விகசிக்கும் தாமர இதழின் அடிப்புற நீளமும் மேற்புறம் செவ்வரியும் படர்ந்து ஓடும் தமிழ் பெண்ணின் சிவந்த நிறத்தில் மற்றொரு வித கவர்ச்சியையும் கண்ட படைத்தலைவனின் இதயம் இரண்டு பக்கங்களிலும் சமவேகத்துடன் இழுபட்டதால் யார் பக்கம் சாய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்தது. காலம் அந்த திகைப்பை பயன்படுத்தி கொண்டு எந்த பெண் இளம்சழியன் முன்பு நிற்கின்றாளோ அந்த பெண் வசம் அவன் இதயத்தை இழுத்து சென்றது. இயற்கையின் இந்த செயற்கையின் காரணமாக சில வினாடிகள் முன்பு பூவழகையிடம் லயித்து நின்ற படைத்தலைவன் மனம் ராணியை நோக்கி பாய்ந்தது. தன் மனநிலையின் விசித்திரத்தை கண்ட இளம்சழியனே ஆச்சரியப்பட்டான். திடமான நெஞ்சுள்ளவன் என்று பிரசித்தி பெற்ற என் கதியே இப்படியிருந்தால் திடமற்றவர்கள் கதி என்ன என்று எண்ணி பார்த்தான். நான் நெஞ்சின் திடத்தை எப்படி இழந்தேன்? இதற்கு காரணம் என்ன? பூவழகையிடம் எனக்கு அன்பு குறைவா? இல்லை இல்லை, அவள் வெறுத்ததால் பித்தன் போல் அலைந்தேனே. அப்படி அலைந்த ஒரு நாளில்தானே அலைகள் அந்த அழகியை என் கால்களில் இடறவிட்டன. இல்லை இல்லை, பூவழகியை நான் மறக்க முடியாது, ஆனால் ராணியையும் மறக்க முடியாது போல் இருக்கிறதே. இதற்கு காரணம் முதல் நாள் இரவில் ராணி சொன்னாலே அந்த விதியாக இருக்க முடியுமா? விதியாவது? அதை நான் எப்படி நம்புவேன்? அப்படி விதி இருந்தாலும் மதியால் அதை உடைக்கலாமே என்று எண்ணிக்கொண்டே ராணியின் அழகை பார்த்து பிரமித்துக் கொண்டிருந்த படைத்தலைவனை கூட கூடத்துள் நேர்ந்த நிகழ்ச்சிகள் கன உலகத்தில் இருந்து இந்த உலகத்துக்கு இழுத்து வந்தன. சாளரத்தில் இருந்து தோப்பு சற்று தள்ளியே இருந்தாலும் இருங்கோவேளும் ராணியும் இறைந்தே பேசியதால் வெளியே இருந்தவர்களுக்கு அவர்கள் சம்பாஷணை தெளிவாக கேட்டது. என்றாலும் ராணி தன் நிபந்தனையை மட்டும் மெல்ல சொன்னதால் அந்த பகுதி காதில் விழாததால் ராணி இருங்கோவேளிடம் என்ன நிபந்தனையை கூறினாள், அவள் ஏன் அவ்வளவு தூரம் விகண்டெழுந்தாள் என்று யோசித்த இரும்பிடர் தலையாருக்கு காரணம் அறவே புரியாமற் போகவே அதை பற்றி சமண துறவியை கேட்க வேண்டும் என்று நினைத்தாலும் அடுத்த நிகழ்ச்சிகள் அதற்கு இடம் கூடாததால் அவர் எந்த யோசனையையும் செய்ய சக்தியற்றவராய் பிரமித்து நின்றிருந்தார். கூடத்தில் அடுத்து விளைந்த நிகழ்ச்சிகள் இரும்பிடர் தொலையாரை மட்டுமல்ல இளம்சழியனையும் சமண துறவியையும் கூட அசர வைத்து விட்டதால் அவர்கள் மூச்சு கூட விடாமல் கூடத்தில் கண்களை மட்டுமன்றி தங்கள் கருத்துக்களையும் நாட்டி நின்றிருந்தனர். இருங்குவேளை நோக்கி கோப நகை நகைத்துவிட்டு புத்தர் சிலையை அணுகி அதன் மடியில் ராணி கையை வைத்ததுமே இருங்குவேல் ஒழிந்தான் என்று நினைத்த இரும்பிடர் தொலையார் அதனால் ஏற்படக்கூடிய பயங்கர விளைவுகளை எண்ணி பெரிதும் மனம் கலங்கினார். இருங்குவேல் வஞ்சி மாநகரில் இருப்பது சேரர் பெருமானுக்கு தெரிந்தே இருக்க வேண்டும். ஆகவே இருங்குவேல் ராணியால் கொல்லப்பட்டால் பெரும் சேரலாதன் அந்த கொலை செய்த ராணியை மட்டுமின்றி கொலையை பார்த்து கொண்டிருந்த நம்மையும் சும்மா விட மாட்டான். தவிர இருங்குவேலின் கொலை தமிழர்களிடையே அவனை பற்றி அனுதாபத்தையே கிளப்பும். இந்த அனுதாபத்தை மற்ற வேளிர்களும் பெரும் சேரலாதனும் பாண்டியனும் உபயோகப்படுத்திக் கொள்ளாமல் விடமாட்டார்கள். தற்சமயம் இந்த சமண மடம் கரிகாலனுக்கும் மற்றவர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் சோழ அரசை சேர நாட்டிலிருந்து கைப்பற்ற முடியாது. அதற்கான சண்டை சோழ நாட்டில்தான் நடைபெற வேண்டும். இருங்கோவில் இறந்தால் எல்லாம் நாசமாகிவிடுமே என்று சஞ்சலப்பட்ட இரும்பிடர் தொலையாருக்கு ஒரு பக்கம் ஆறுதலையும் மற்றொரு பக்கம் கவலையையும் அளிக்கவே முற்பட்டது போல,
வேண்டாம் ராணி பொறு
என்று எழுந்த பலமான குரல் அவரை பெரிதும் திகைக்க வைத்ததால், தாம் கேட்ட குரல் அதுதானா என்று அறிய காதை மட்டுமன்றி கண்களையும் தீட்டிக் கொண்டார் இருமிடர் தொலையார். அந்த குரலை கேட்டதால் சற்று தயங்கிய யவனராணியின் கண்களில் கூட ஆச்சரிய ரேகை பலமாக படரவே அவள் தன் விழிகளை ஒரு வினாடி இருங்கோவிலிடமிருந்து குரல் வந்த திசையில் திருப்பினாள். கழுத்தில் வழக்கமான மகர கண்டி ஆட அந்த பழைய விஷம புன்முறுவலுடன் சதா எள்ளி நகையோடும் கண்களுடனும் பிரம்மானந்தர் புத்த பகவான் சிலையின் பின்புறத்திலிருந்து மெல்ல வெளிவந்தார். அவர் வருகை ராணிக்கு மட்டுமல்ல இருங்கோவிலுக்கும் இணையற்ற ஆச்சரியத்தை விளைவிக்கவே அவன் கண்களின் கோபச்சாயை மறைந்து வியப்பின் வேகம் விளையாட ஆரம்பித்ததன்றி வஞ்சகமும் மெல்ல மெல்ல துளிர்விட்டது. பூம்புகாரில் இருப்பதாக தான் நினைத்துக் கொண்டிருந்த பிரம்மானந்தர் திடீரென அங்கு தோன்றியது தனக்கு நன்மையே பயக்கும் என்றும், தன்னுடைய பரம விரோதிகளில் ஒருவரான பிரம்மானந்தர் சிங்கத்தின் வாயில் தலையை நுழைப்பது போல தாமாகவே வந்து தன்னிடம் சிக்கிக் கொள்வது தான் முற்பிறவியில் செய்த புண்ணியத்தின் பயன் என்றும் நினைத்த இருங்கோவில்,
எதிரிகள் அனைவரும் வஞ்சையிலே கூடிவிட்டார்கள், இவர்களை கூண்டோடு கைலாசம் அனுப்பி விடுகிறேன்
என்று உள்ளூர எண்ணமிட்டு திருமாவளவனில் இருந்து பிரம்மானந்தர் இருமிடல் தொலையார் முதலியோர் வரை சகலரும் தன்னிடம் அகப்பட்டு கொண்டதை நினைத்து ஓரளவு உவகையும் அடைந்தான். இத்தனை நேரம் தன்னை கொள்வதாக சீறிய அந்த யவன பெண்ணின் கொட்டத்தை அடக்கி அவளை தான் பெண்டாலும் நாளும் அதிகம் தூரத்தில் இல்லை என்பதையும் நினைத்து, நன்மைகள் அனைத்தும் நம்மை வலுவில் வந்து அடைவது ஆண்டவன் அருள்தான் என்று தன் வஞ்சக மனதில் ஆண்டவனுக்கு ஒரு வினாடி இடம் கொடுத்தான் இருங்கோவள். அவன் உள்ளத்தில் ஓடிய எண்ணத்தையும் ராணியின் பிரமிப்பையும் நொடி பொழுதில் ஊகித்துக் கொண்ட பிரம்மானந்தர், இருங்கோவேளை ராணி கொன்றுவிட போகின்றாளே என்பதால் உணர்ச்சி வசப்பட்டு ஆரம்பத்தில் இட்ட கூச்சலை உதறவிட்டு சர்வசாதாரணமாக அவ்விருவரையும் அணுகி,
ராணி, இருங்கோவேள் சோழ நாட்டு மன்னன், அவனுக்கு தீங்கிழைக்கு நீ முயலுவது நியாயம் அல்ல, தவிர நன்றிகட்டு செய்கையும் ஆகும் என்றார்.
ராணியின் இதழ்களில் வெறுப்பு கலந்த புன் முறுவல் ஒன்றை காட்டியது. நன்றி கெட்ட செய்கை அடிகளே, என்னை மிரட்டும் துணிவு கொண்ட இந்த வஞ்சகனை அழிப்பது நன்றி கெட்ட செய்கையா என்று சீரவம் செய்தாள் ராணி.
நன்றி கெட்ட செய்கைதான் ராணி, தமிழர்களின் தனிப்பெரும் துறைமுகமான பூம்புகாரையே உனக்கு சாசனம் செய்து கொடுத்த சோழ மன்னனை கொல்ல முயன்றதை வேறு எப்படி கூறுவது ராணி
என்று கேட்டார் பிரம்மானந்தர். பிரம்மானந்தர் வரவு மட்டும் இன்றி வந்த பின் அவர் பேசிய பேச்சும் நடந்து கொண்ட மாதிரியும் இருங்கோவேளுக்கு பெரும் வியப்பை அளிக்கவே ஆச்சரியம் ததும்பும் கண்களை அவர் மீது நாட்டினார். அவன் பார்வையில் தொக்கி நின்ற வியப்பை கண்ட பிரம்மானந்தர்,
மன்னவா, இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை, நீ எங்கள் நாட்டு மன்னன், உன்னை காப்பது எங்கள் கடமை என்றார்.
இத்தனை கருணை என் மீது எத்தனை நாளாக ஏற்பட்டது தங்களுக்கு
என்று வினவினான் இருங்கோவேள் இகழ்ச்சி துணித்த குரலில்.
நீ அரச பீடத்தில் அமர்ந்த நாளாக,
சாவதானமாகவே பதில் சொன்னார் பிரம்மானந்தர். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.